நிக்காஹுடைய ஒரு சபையில ஒன்று கூடியிருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை என்பது உலகத்தில எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு அடிப்படையில நடத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் எமக்கு அல்லாஹு தஆலா அதனை பரிசுத்தமான ஷரியத்தில் தூய்மையான ஒன்றாக ஷரியத்துடன் சுன்னத்துடன் இணைந்த ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டலாக அல்லாஹ் எங்களுக்கு அதை அமைச்சு தந்திருக்கின்றான். ஏனென்றால் அது தீனுடைய அடிப்படை விஷயங்களுக்கு ஆதாரமாக அது அமையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தீனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தக்குவா இறையச்சம், அந்த இறையச்சத்துக்கு ஒரு ஊன்றுகோலாக திருமணம் அமைந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அதனாலதான் அருமை நபி சொல்லுவாங்க, இந்த திருமணம் என்ற அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திக்கின்ற இந்த சந்திப்பின் இறுதி முடிவாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற சந்திப்பின் சந்தர்ப்பத்தை தொடர்படுத்தி பேசினார்கள். மன் அராத அங்கே அல்லாஹ் சாஹிரன் ஒமத்த சாஹிரன் பலித ஜவ்வஜில் ஹராயிர், யார் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சுத்தமான தூய்மையான நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் சொன்னார்கள். நாம் திருமணம் ஏன் முடிக்கின்றோம் என்றால் சுத்தமான நிலையில் பரிசுத்த நாயினை மறுமையில் சந்திக்கணும் என்பதற்காக வேண்டும். என்னுடைய பரிசுத்த தன்மைக்கு பாதுகாத்துக் கொள்ளத்தான் திருமணம் முடிக்கின்றேன். உலகத்தில் யார் யாரெல்லாம் வேற வேற நோக்கங்களுக்கு முடிக்கலாம், ஆனால் ஒரு மூமினுடைய இலக்கு வந்து தன்னுடைய பரிசுத்த தன்மை, பத்தினித்தனம், பத்தினித்தனத்துடன் வாழணும் என்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த ஒன்றுதான் திருமணம் என்றால் அவருடைய அந்த நீயத்துக்கு அல்லாஹு தஆலா பத்தினித்தனத்தை இலாசாக்கி கொடுப்பார். பத்தினித்தனம் இல்லை என்ன, ஒரு அவரோட மானம் பாதுகாக்கப்படுறது, மானத்தோட உலகத்துல வாழ்றது. இன்னைக்கு உலகம் போற போக்குல பணத்தோட வாழணும், பதவியோட வாழணும், பிரவல்லியத்தோட வாழணும் எப்படி போகுதே தவிர மானத்தோட வாழணும் என்பது அப்படி மங்கி போற ஒன்றாக போய்விட்டது. மானத்தை வித்தாவது பணத்தை எடுத்துக் கொள்வோம், மானத்தை பறிகொடுத்தாவது பதவி எடுத்துக் கொள்வோம் என்று மக்கள் அந்த மைதானத்து பக்கம் தாங்கி விழுகின்ற ஒரு சூழலை உலகத்துல பார்க்கிறோம். மானம் போனாலும் பரவாயில்ல ஒரு பதவி என்று கிடைச்சா போதும், மானம் போனாலும் பரவாயில்ல புள்ள ஒரு பட்டம் பெற்றா போதும் என்ற ஒரு மயக்க நிலை உலகத்துல இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனா இமானை கண்ணோட்டத்தில் மானம் என்பது மனித உயிரை விடவும் மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால் ரசூலுல்லாஹி அவர்கள் திருமணத்தின் பாதுகாப்பு எல்லைகளை கூறுகின்ற பொழுது மானத்துடைய தொடக்கத்திலிருந்து அதோட தொங்கல் வரையும் அதோடைய எல்லைகளை போட்டு காட்டினார்கள். வாலிபர்களே, சமுதாயமே மனிதத்தாங்க யாரெல்லாம் குடும்பம் நடத்தும் ஆற்றல் இருக்கிறதோ முடித்துக் கொள்ளுங்க திருமணத்தை. ஏன் தெரியுமா, அது உங்களுக்கு உங்களோட மானத்தை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையில உங்களுக்கு பாதுகாத்து தருகிறது. உங்களோட மானத்தின் ஆரம்பத்திலிருந்து அவருடைய எல்லை வரையும் பாதுகாத்து தருகிறது. எப்படி முதலாவது அதில் ஆரம்ப கட்டம் அகல்வரின் பசர் பார்வையை அது தாழ்த்தி வைக்கிறது. பார்வை தாழ்த்துவது, பார்வையை அறமான பார்வை விட்டும் இச்சையுடைய பார்வையை விட்டும் கட்டுப்படுத்தி பார்வையை தாழ்த்துறது. எங்களுடைய கண் தான் எங்களுடைய கட்டுப்பாடுகளே இல்லை, நாட்டையே கட்டுப்படுத்த பார்க்கிறான் மனுஷன், ஊரை கட்டுப்படுத்த பார்க்கிறான், கண்ணை கட்டுப்படுத்த இயலாது, தன்னுடைய கண்ணை கட்டுப்படுத்த இயலாது, இவர் என்ன அதிகாரம் செய்யப்படுறாங்க, கண்ணுடைய பார்வையை கட்டுப்படுத்துறது. மானத்துடைய பாதுகாப்பின் ஆரம்பம் கண்ணுடைய கட்டுப்பாடு, அவருடைய முடிவும் வஸ்தரின் பரிசு உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து. ஒரு மனிதனுடைய மானம் இருக்கிறது, பார்வை தவறுவதிலிருந்து மானம் குறைய ஆரம்பிக்கிறது, பிறகு அவர் தவறான நடத்தைக்கு போறதிலிருந்து மானம் அப்படி அழுங்கி போகிறது. திருமணம் ரெண்டு எல்லைகளை உங்களுக்கு பாதுகாத்துக்கிறது. ஒரு மனிதனுக்கு மானம் அழிஞ்சு வைத்திருந்தா அவன் வாழ உடக்கூடாது, கல்லறிஞ்சு கொள்ளணும் சொல்லப்படுறேன். அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒருவன், மானத்தை இழந்துட்டான், தவறிட்டான், தினாவுக்கு போய்விட்டான், நிறைய தென்னு சொல்லுது அவன. அவனுடைய அந்த தவறு நிரூபிக்கப்பட்டால் அந்த தவறு முழுமையான குற்றத்துக்குரிய அந்த நிலைக்கு நிபந்தனைக்கு உட்பட்டப்பட்டிருந்தால் அவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும். காசு இருந்தா வாழலாம் என்பதல்ல, பணம் இருந்தா பதவி இருந்தா வாழலாம் என்பதல்ல, ஊருக்கு உலகத்துக்கு பிறவள்ளியம் இருந்தா வாழலாம் என்பதல்ல, மானம் இருந்தாதான் வாழலாம். மானம் இல்லாதவன என்னத்துக்கு வச்சு கொள்றது? அவனை அவன் சாகாட்டி சாகடிக்கணும் என்று சரிய சொல்றது. அவனை சும்மா சாகடிக்கிறல்ல, அவனை சாகடிக்கிறத பார்த்து ஏனைய மக்கள் பயப்படணும், மானத்தில் இழந்துடக்கூடாது என்று பயப்படணும். பணம் இழந்தா பரவாயில்ல, லொட்டா பைத்தான், பிறகு செகண்ட் ட்ரை பண்ணலாம். பதவி இழந்துட்டான், பரவாயில்ல, பிறகு இன்னொரு கட்டம் வரும் அவருக்கு பதவிக்கு. ஆனால் மானத்தை இழந்துட்டால் அவருக்கு மீண்டும் மானம் வரப்போவதில்லை. மானம் இழந்தா இழந்ததுதான், அதை என்னதுனாலே அவருக்கு மானம் வரப்போறதில்லை. அதனாலதான் மானம் இழந்தவன் உலகத்தில் வாழ்வதற்கே தகுதியற்றவன், அவன் சாகாட்டியும் சாகடிக்கணும் என்று சரிய தங்களுக்கு எச்சரிக்கையான வலுவான ஒரு தடையை போட்டிருக்கின்றது. அதனாலதான் அவர் மானம் பறிபோகாமல் பாதுகாக்கிறது திருமணம் உதவுகிறது. வாலிபர்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், மானம் அழியாமலும் குறையாமலும் பாதுகாக்கப்படும். மானம் அழிஞ்சே போகுது, திருமணம் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். நீயத்து வைக்க வேணும் சைனத்துக்கு, பத்தினித்தனத்துக்கு அவன் திருமணம் முடிக்கிறேன் என்று. திருமணம் உங்களுடைய மானம் குறையாமல் பாதுகாக்கும். பார்வை தவறுனா மானம் குறைய ஆரம்பிக்கின்றது. மானம் குறைகிறது, அவருடைய பார்வையை தவறுகின்ற பொழுது மானம் குறைய ஆரம்பிக்கின்றது. மக்கள் மானம் என்றா என்னென்று விளங்காதனால பார்வையை கட்டுப்படுத்துறது என்பத சரியத்தாகவே விளங்கல. சும்மா பார்த்துட்டு போறதுதானே அது என்ன இருக்குதுன்னு சொல்லி, சும்மா பார்த்ததானே வேற என்ன செஞ்சாங்க, சும்மா பார்க்கறது தானே அப்படி. ஏன் மானத்துக்கு வரைவிலக்கணும் தெரியாத காரணத்தினால பார்வைக்கு கட்டுப்பாடு என்பது தேவை என்பது அது சிந்தனையிலே இல்லாமலாகிவிட்டது. பார்வை தவறுவது இருக்கிறதே அதனுடைய இபாதத்தையே நாசமாக்கி விடுகிறது. தில்லியுடைய ஹதீஸ் துறையில் தேர்ச்சி பெற்ற தன்மைக்கான பெரும் உலமாக்களில் உலக புகழ் பெற்ற ஒரு ஆலிமாக இருந்தவர் தான் அல்லாமா யூனுஸ் நவர்லாக் மர்கதவ் தாரம்பூருடைய செய்குல் ஹதீஸாக இருந்தார்கள். அவர்கள் தில்லி மர்கஸில் அவர்களிடம் சந்திக்க நேரத்தில் அவர்களை சந்திப்பதற்கு லண்டனிலிருந்து சில வாலிபர்கள் வந்தார்கள். நசீத் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மௌலானா அவருக்கு அந்த வாலிபர்களுக்கு பேசுகிற சொன்னாங்க, நீங்க படிக்கிற காலம் முழுமையாக அவங்களோட படிப்புல கவனம் செலுத்தி படிங்க. உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ உங்களோட ஈமானிய பக்குவத்துக்கு தப்லீக் செஞ்சு கொள்ளுங்க ஓய்வு நேரங்கள்ல. அடுத்தது உங்களுடைய கண்ணுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இல்லைண்டா அல்லா அல்லா கஹினேக்கு ஹிம்மத் சொல் ஜாயகா, அல்லா அல்லாண்டு சொல்லுகிற தைரியத்தை அல்லாஹ் கலக்கி விடுவான். யாருடைய பார்வை கண் இச்சையுடைய பார்வையை பார்க்கிற கண் இருக்கிறதோ அந்த கண் இருக்கிற அந்த முகத்துல உள்ள நாவுக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ர இன்பம் காணுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். ரெண்டு இன்பமும் ஒரே இடத்துல நடக்காது. ஹராமான பார்வையில இச்சையுடைய பார்வையில இன்பம் காணுகின்ற கண்ணும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர இன்பம் காணுகின்ற நாவும் ஒரே முகத்தில் ஒரு காலம் இருக்க மாட்டார். மக்களுக்கு ஜிக்ர ஏன் இன்பம் இல்லை? குர்ஆன் திலாவத்தில் ஏன் இன்பம் இல்லை? அதெல்லாம் வேண்டாத விடயமா ஏன் போனிச்சு வந்து கண் ஹராக்கிற இன்பத்தை அனுபவிக்குது. இச்சையுடைய பார்வையுடைய கண் இருப்பதனால அல்லாஹ்வுடைய ஜிக்ருடைய இன்பத்தை எல்லாம் ஹராமாக்கி விட்டான். இந்த அசுத்தமான இந்த உணர்வோட அசுத்த பேரை நீ சொல்ல தேவையில்லை போன்றெல்லாம் பறித்து விட்டான். அல்லாஹ்வுடைய திக்ர் அவனுடைய நாவுகளில் இருந்து பறிக்கப்பட்டு விடும், கண்கள் கெட்டு போய்விட்டது என்றார். உலகத்தில் கண்ணை நாசமாக்குகின்ற கலாச்சாரம் பரப்பப்பட்ட காலம். அந்த கண் நாசமாகிறது மூலமாக ஈமான் நாசமாக்கப்படுகிறது. அதுக்கு மத்தியில் யார் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருகின்றார்களோ, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய பார்வையை இச்சையுடைய ஹராமான பார்வையிலிருந்து கட்டுப்படுத்தி தடுத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு தடுத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ் உடனடியாக அபடத்தை கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் அவர்கள் ஈமான நிரப்பத்தையும் விவாதத்தில இன்பத்தையும் கொடுக்கிறார். அவர் வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது அவரது ஹராத்துடைய பார்வையினுடைய ஃபித்னாவை சிக்கி தடுத்துக் கொண்டார் பார்வையை, அந்த பார்வையை தாழ்த்தி கொண்டார் என்றால் அவர் வந்து செய்கின்ற முதலாவது இபாதத் இன்பமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த ஹராமான இன்பத்தை அல்லாஹ்வுடைய விட்டாரே, அதனால இந்த இன்பத்தை கொடுப்பார். நீ ஹராமான இன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்தா இந்த இன்பம் ஹராம கொடு, தொழுகையில இன்பம் ஒன்று கிடைக்காது. வந்து தொழுகையில என்ன இருக்கு? சும்மா செஞ்சு எழுப்பிட்டு போறதுதானே, ஏன் அப்படி வருகிறது? நீங்க அண்ணுடைய ஹராத்துடைய இன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க, அதனால இபாதத்துல இன்பம் ஹராமாக்கப்பட்டு விட்டது. திருமணத்தை நீயர் பார்வையை கட்டுப்படுத்துகிறது. இந்த பார்வையில்தான் அதனால தான் சொல்லுவார் சொன்னார்கள், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கின்னு சொன்னார்கள். கண் குளிர்ச்சி, கண் சுத்தமாக இருந்தால் தான் தொழுகையில் இன்பம் கிடைக்கும். யாருடைய கண் சுத்தம் இல்லையோ தொழுகை அவர்களுக்கு சடங்காகத்தான் இருக்கும். தக்பீர் கட்டினதும் தெரியாது, சலாம் கொடுத்ததும் தெரியாது. அவர் சும்மா ஆட்டோமேட்டிக்கா எப்படி இந்த சில வண்டி மாறி இருக்கானே, சில வண்டி மாறிகள் இப்ப பெருசா இல்லையே, இப்ப எல்லாம் பைக்கு தானே. பழையாக்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். மார்க்கெடுக்கல விட்டு போட்டு வந்தா பிறகு வந்து மாட்டக்கானே, பதற மாட்டாங்க, ஊட்டி இருக்கு தெரியும். கட்டி போட்டு போட்டா காணல, அவர் பதற மாட்டா, அவர் எல்லாம் போவார். ஏன் அதை விட்டு போயிருக்கு? வீடு 5 கிலோமீட்டர் அங்காட இருக்கும், அது போயிருக்கு. அப்படி வந்து வந்து போய் பழக்கப்பட்டு அப்படி வந்து போயிருக்கு. அதனால தக்பீர் கட்டி ரொம்ப செஞ்சது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஓடிக்கொண்டே போகும். உணர்வற்ற ஒரு அசைவாக ஈமானிய உணர்வுடைய ஒரு ருசி இல்லாத ஒன்றாக இபாதத்துகள் மாறிவிடும். கண்ணுடைய முசீபத்தின் காரணமாக கண் கட்டவனுக்கு இபாதத்தில இன்பம் ஒரு காலமே கிடைக்க முடியாது. 40 வருஷம் தொழுந்தாலும் ஒரு தொழுகையை ருசிக்கிற ஒரு பாக்கியம் ஒன்று கிடைக்காது. அல்லாஹ்வுடைய இருக்கிற 1000 தரம் சொன்னாலும் அல்லாஹ் இன்பமாக சொல்லுகின்ற பாக்கியம் இல்லாமலே மோசாகக்கூடிய நிலமும் உண்டாகும். இந்த மகனை என்று இன்பமா சொல்றமே, இந்த பிள்ளை என்று இன்பமா சொல்லுகிறேமே, என்னுடைய ரப்பே என்று ரப்பி என்று இன்பமா சொல்ல கிடைக்கலையே. இந்த பிள்ளையுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு இன்பம், பேரப்பிள்ளையுடைய பெயரை சொல்லக்கிற இன்பம், எங்களுடைய தம்பின்னு கூப்பிடக்கிற இன்பம், எங்களை ராஜான்னு கூப்பிடக்கிற இன்பம், மருமகப்படைய கூப்பிடக்கிற இன்பம், ஏன் ரப்பே என்று கூப்பிடுற ஏன் இன்பம் இல்லை?
www.acmyc.com
பல அனைத்துமே இச்சையுடைய பார்வையினால் இழந்த இந்த இழப்புகள் தான். அதுதான் திருமணத்தின் முதலாவது நன்மாராயம், உடைய கண்ணை அது சுத்தமாக்கி தரும். கண் சுத்தமாக்கப்பட்டு விட்டால் இபாதத்துக்களை இன்பத்தை அவர் ருசிக்கின்ற பாக்கியம் கொண்ட மனிதனாக மாறுவார். அப்பதான் விளங்கும், ஒரு தொழுகையில இப்படி இருக்குதா, அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இது இருக்குதா, உள்ளங்களை ஊடுருவி சொல்லக்கூடிய ஆத்மீக உணர்வுகள் அந்த இன்பங்கள் அதில் இருக்குதா என்பதை அது உணரக்கூடியதாக இருக்கும். எனவே சொல்ல, எங்களுடைய திருமணங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த ஒரு நீயத்தோட செய்யப்படுகின்ற ஒன்றுதான் அது. அதனால யார் யார நீயத்துகள் எப்படி அமையுமோ அந்தந்த மாதிரி அல்லாஹ் அவைகளை அமைத்து கொடுப்பார். இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுகின்ற ஆரம்ப நாள் உலகத்தை பாத்திரம் கட்டிடம் கட்டுவாங்க. இந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கிற நாள் அது ஒரு விழா உண்டு. என்ன விழா? அடிக்கல் நாட்டு விழா. அடிக்கல் நாட்டு விழா அது ஒரு கல்லு தான், அது 1,00,000 கல் வரப்போகுது. 1 கல்லுக்கு விழா. ஊரெல்லாம் கூப்பிட்டு காட்டன அடிக்கு முக்கியசெல்லாம் கூப்பிட்டு ஒரு கல்லண்டு வைக்கிறதுக்கு விழா ஒன்று எடுக்கப்படுகிறது. அடிக்கல் நாட்டு விழா. ஏன் தெரியுமா? அந்த கல் சும்மா வைக்கிறத, அந்த கல்லை வச்சக்கிலேயே இந்த வீடு இந்த கட்டிடம் எப்படி கட்ட போறீங்க, பிளேன் என்ன, பிளேன் கீரியா இல்ல, கல் வைப்பமே பிறகு பிளேனை பார்ப்போமே அப்படியான்னு சொல்லுவாங்களா? இல்ல. இது இதோட மெப், யார் இன்ஜினியர், யார் ஆர்கிடெக்ட், யார் ஹெட் பாஸ், எல்லாம் வந்துடும்.
இவர் என்ன நினைப்பில என்ன நினைப்பில கட்டப் போகிறார் என்ற திட்டம் முடிந்ததுக்கு பிறகுதான் கல்லு வைக்க போகிறார். அந்த ஒரு கல்லுக்கு ஒரு விழா உண்டு. இது என்ன விழா தெரியுமா? ஒரு சொல்லுக்கு ஒரு விழா. என்ன சொல்லு? கபில்துன்னு சொல்ல போகிறார். அந்த ஒரு சொல்லுக்குத்தான் இந்த விழா வைக்க போறோம். அதுக்குத்தான் அழைப்பு, அதுக்குத்தான் முக்கியஸ்தர்கள், அதுக்குதான் இந்த ஃபங்க்ஷன். அங்க ஒரு கல்லு, அது அடிக்கல்லு, அதுக்கு ஒரு விழா. இங்க ஒரு சொல்லு கபில்து என்ற சொல்லு, அதுக்குத்தான் ஒரு விழா, திருமண விழா வந்து. ஏன் தெரியுமா? அந்த அடிக்கல்லில் அமைய போகிறது கட்டிடம். இந்த கபில்து என்ற சொல்லில் அமைய போகிறது ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை வந்து அமைய போகிறது. சும்மா சொல்லிட்டு கலைஞ்சி வரும் அல்ல, இந்த சொல்லு வாழ்க்கையை உருவாக்க போகிறது. ரெண்டு பேர் இணைஞ்சி வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த சொல்லுக்கு ஒரு விழா இருக்கிறது. அடிக்கலுக்கு முன்னாலே கேட்கிறோம், பாப்பா உங்களோட பிளேன என்ன, பிட்டைன கட்ட போறீங்க, என்ன என்ன டிசைன்ல கட்ட போறீங்க, முகப்பு எப்படி, அதை எப்படி, இதை எப்படி என்ன கேட்கிறோம். அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இல்ல, பாபமே வாழ மாட்டார், வாழ்க்கையாகாது. நீங்க என்ன டிசைன்ல, என்ன ஃபேஷன்ல, என்ன போக்குல, என்ன நாகரிகத்துல, என்ன கலாச்சாரத்துல இந்த பொம்பளை கொண்டு போறீங்க, தீர்மானம் இருக்க வேண்டும். நபி சொல்லாதவர்கள் எங்களுக்கு தடுமாறு தேவையில்லை சொன்னார்கள். நாலு பிளேன் வரையப்பட்டிருக்கு. இந்த சொல்லுக்குரிய வாழ்க்கையுடைய இந்த கட்டிடம் கட்டி எழுப்புவதற்கு நாலு நெப் உலகத்தில பரிமாறப்படுகிறது. துன்பகல் மாதத்தில் அரபையின் ஸ்ரீ மாலிகா, ஒளி ஜமாலிகா, ஒளி ஹசபிகா, ஒளி தீனிகா, நாலு பிளேன் இருக்குது. இவர் ஏறெடுக்க போறார். அதே சொல்லையும் இந்த பிரேரத்தை மற்ற மெப்புகளும் இருக்குது. பணத்துக்காக வாழ்ந்தது இந்த கபில்து என்ற சொல்லுக்கு பின்னால பணம் வரும், அதுக்காக கபில்து சொல்கிறார். இந்த கபில்து என்ற சொல்லு சொன்னது இந்த பெண்ணுடைய அழகுக்காக வேண்டி, அந்த அலங்காரத்துக்காக வேண்டி, அல்லது இந்த கபில் என்று சொல்லி சொன்னதே இந்த வாழ்க்கை என்ன ஒரு பிரபல்ய நல்ல ஒரு பிரபல்யமான செமினி, இவருடைய புகழும் பிரபல்யமும் எனக்கு கிடைக்கும், அதுக்காக வேண்டும். நாலாவது பிள்ளை என்ன, தாரி தீன் பாதுகாக்கப்படும் என்பதற்காக வேண்டும். நபித்துவ நன்மாரை சொன்னார்கள். அடுத்ததுக்கு எச்சரிக்கை செய்தார். சொன்னாங்க, பெண்களை அழகுக்காக வேண்டிய பணத்துக்காக மட்டும் திருமணம் முடிவு செய்யார்கள், அது அவர்களுடைய இல்லை மீறுதலுக்கு பித்னாவுக்கு காரணமாகிவிடும். பணக்கார பெண்களை முடிக்காதீங்கன்னு சொல்லல, அழகான பெண்களை முடிக்காதீங்கன்னு சொல்லல, அழகுத்தாணி முடிக்காதீங்க, பணத்துக்காணி முடிக்காதீங்க. பணம் இருக்கலாம், அழகு இருக்கலாம், அதுவல்ல, உங்களுடைய இலக்கு இருக்கணும், தீனாக இருக்கணும், இலக்கு தீனாக இருக்கணும். பல யாரு பணத்தை மட்டும் மையமாக்கி தீனா பிரபாபம், பணத்தை மட்டும் மையமாக்கி திருமணத்தை முடிக்கிறார்களோ அந்த திருமணம் யகுதிகளுடைய திருமணத்துக்கு பார்க்கப்படுகிறது. அழகை மட்டும் வச்சு திருமணம் முடிக்கிறாங்களோ அது நசாராக்கடை திருமணத்துக்கு அது ஒப்பாக்கப்படுகிறது. பல தீனை மட்டும் மையமாக்கி திருமணம் முடிக்கிறார்களோ அது ஷரியத்துடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியாக திருமணமாக அமையும். ஆகவே அந்த திருமணம் தீனை மையமாக வச்சு அமைய வேண்டும். அல்லாஹ் அதுல மிகப்பெரிய பரக்கத்தை எல்லாம் வெளியாகி தருவார். இந்தியாவில ஒரு பயான், பெண்களுக்கு ஒரு பயான் நடக்குது. ஆண்களும் திரைமறைவில் இன்னைக்கு இருக்கிறார், பெண்கள் திரைமறைவில் இருக்கிறார். பயான் நடக்குது. பயான் குறித்து உணர்வுபூர்வமான ஒரு ஈமானியத்தான பயான். அந்த பயான் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த வீட்டில அந்த பொம்பளை யோசிக்கிறார். இந்த பயான் சொன்னாரு, இதே மாதிரி ஒரு குடும்பம் அமையணும் என்றா எங்கட குடும்பத்துக்குள்ள ஒரு ஈமானிய உணர்வுகள் ஒரு ஆளும் உள்வாங்கப்பட வேண்டும், அப்பதான் எங்க குடும்பம் தீன் பாதுகாக்கப்படும். அந்த பொம்பளை யோசிக்கிறார், நம்ம ஆளும் எப்படி வருது வீட்டுக்குள்ள, இந்த பிள்ளையா ஹாபிஸ் ஆக்கி ஆளுமா கிடைக்கணும், 10 வருஷம் போகணுமே, 10 வருஷத்துக்கு பிறகு வாழ்றது நாம இப்ப வாழணுமே, அப்ப என்ன செய்யறது?
தாலிமை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? தாலிம் குடும்பத்துக்குள்ள வரண்டா ஒரு அவர் ஒரு வாப்பனையா வரணும். முடிவெடுத்த அந்த பொம்புல மகனுடைய திருமணத்தை இதை மையமா வச்சு முடிப்போம் என்று முடிவெடுத்தார். மாப்பிள்ள தேடினான், பணம் பதவி ஒன்றும் இல்லை, தீன்தாரியான ஒரு ஆளும் வரணும், அவரை மூலமா குடும்பத்தை தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த பயங்களை சொன்ன மாதிரி அவையெல்லாம் அமையணும். தேடி தேடி பார்த்தா அந்த அந்த பயான் பெண்ணரை மூலமா இஸ்மாயில் சொன்னதுலை அவருடைய மனைவி மௌத்தா போய் அவர் இப்ப தனியே இருக்கிறார், இரண்டாவது திருமணம் ரெடியா இருக்கிறார். சரி, அவரும் முடிப்போம், அவரையும் முடித்து கொடுத்தார். அந்த மூலமா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் இந்த பெண்ணுடைய மகளுக்கும் பிறந்த ஒரு மகன் தான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மோன இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூலமாக உலகத்துல லட்சம் லட்சம் மக்கள் எப்படி எப்படி மாறியிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் தீன் போகுது, என்னென்னவெல்லாம் நடக்குது தெரியுது. ஆனால் மோன இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி இந்த வெளிப்பாடு அவருடைய இந்த பெண்ணுடைய அவருடைய உம்மம்மாவுடைய அந்த சிந்தனை திகர் திருமணத்தின் முடிவுதான், திருமணத்தை முடிவு செய்ய முடிவுதான் இந்த வெளிப்பாடு இந்த பரக்கத் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இணைய சோழன் அடிப்படையில் திருமணங்கள் தீனை முன்வைத்து தீனை மையமாக வைத்து எப்ப அமையுமோ அல்லாஹ் தஆலா அவருடைய பரக்கத்துகளை எங்களை வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்தி காட்டுவான். குடும்பம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு ஒரு பாரம், ஒரு சுமை. ஒன்று ஒரு பெண்ணோட வாழ்வது என்பது இருக்கிறது ஒரு பாரமான விஷயம், ஒரு பாரத்தை சுமக்கிறது. குடும்பமாக வாழ்வது என்பது ஒரு பாரம், ஒரு சுமை என்று சுமக்கிறோம். ஒரு பொம்புடைய பார்க்கிறது ஒரு பார்வை, அது பாரம் ஒன்றில்லை. ஒரு பொம்புடையவரை பார்க்கிறார், ரசிக்கிறார், நிலாதான் இருக்கிறது. பொம்புடைய புலங்குறார், கவர்ச்சியா இருக்குது. சரி, பொம்புளையோட வாழ போகிறார். வாழ வருகின்ற நேரத்தில் இங்கதான் அந்த பாரம் வந்து சுமக்கப்படும். வாழ்வதற்கு நெருங்கிறம் தானே, அந்த நெருக்கம் எப்படி ஆடைய போல, உன்ன லிபாஸ் உள்ளக்கும் வந்த லிபாஸ் எல்லாம் ஒன்னு, நீங்க அவங்களுக்கு ஆடை, அவங்க உங்களுக்கு ஆடை, ஆடை எப்படி இறுக்கமாக இணைப்பிருக்குது. இதுதான் வாழ்க்கையை பார்த்துட்டு போறது வாழ்க்கை இல்லை, கண்டுட்டு போறது வாழ்க்கை இல்லை, புழங்கிட்டு வர்றது வாழ்க்கை இல்லை, இதுதான் வாழ்க்கை. இங்கதான் அந்த பெண்ணுடைய இன்னொரு சைட் வழியாகும். என்ன தெரியுமா வழியாகும்? பொம்பளை எல்லாம் படைச்சானே அந்த தன்மை வழியாகும். சொன்னாங்க பெண்கள் இந்த விழா எலும்பால படைக்கப்பட்டவர்கள், அது கோணலானது, அவர்களை தங்களுடைய போக்கும் கோணலாயிருக்கும். நீங்க அவனை வச்சுட்டா இஷ்டப்படி கோணல் கூடிக்கொண்டே போவோம், நீங்க முடிவெடுத்த அதை நிறுத்தணும் என்று உடஞ்சி வைக்கிறோம். அந்த உடைவுதான் தலாக்காக மாறிவிடும். இங்கதான் வாழ்க்கையுடைய அந்த சுமை அவருக்கு விளங்கும். பொம்பளையை சும்மா பார்த்துட்டு புழக்கிட்டு ரசிச்சுட்டு போன அந்த கபச்சி சீனர் அதுவல்ல வாழ்க்கை. அப்படித்தான் வாழ்க்கை இருக்க நினைச்சு கொண்டு வாழ வந்து பார்க்கிறார்கள். வாழ்க்கை பாருமே, இது அந்த பொம்பளை இல்லையா, இது வேற பொம்பளையா என்று யோசிப்பார்கள். நீங்க அந்த பொம்பளை சும்மா பார்த்து ஏமாந்ததுதான், பார்த்ததல்ல வாழ்க்கை. இங்க நெருங்கி புலங்குகின்ற பொருள்தான் வாழ்க்கை வருகிறது. இதனால்தான் பெண்களை நிர்வகிக்கின்றவர்கள் ஆண்கள். ஒரு நிர்வாகம், நிர்வாகம் எத்தனை பேர், நிர்வாகத்தில் எத்தனை பேர், 15 பேர், 20 பேர், 30 பேர் நிர்வாகம். இது நிர்வாகத்தில் எத்தனை பேர், நானும் மனைவியும் தான். ஒரே ஒரு பொம்பளை வச்சு நிர்வாகமா? சரி, ஒரு பொம்பளையை போலதான் இருக்குதா? அது ஒன்றல்லது, ஒரு பொம்பளை தான். பலகீனம் ஆண்டு பாண்டு வா போடா போ செய்ய அப்படித்தானே விளங்குது? அப்படி அல்ல, அது பார்த்தா அப்படி விளங்கும். வாழ சேர்ந்தா அப்படி நிர்வாகம் நடத்துவதை போல அது ஆகி வருகிறது. அதனாலதான் அதாவது ஆண்களுக்கு நிர்வாக திறமை இருக்கு நல்லா சொல்வதால் பெண்ணுடன் நடந்து கொள்கின்ற முறை. அதனால அல்லாவுடைய தொடர்பின் மூலமாக, தீனின் மூலமாக, தீனை இலக்காக வைத்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் அதை சாதனை செய்வார்கள். இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையிலே சுமை அப்படி உடைச்சு போடுவார்கள். எனக்கு இந்த சுமை உடங்கி திருமணங்கள் உடைந்து விட்டுட்டு போகவே இயலாது, கொண்டுட்டு போகவே இயலாது என்ற நிலையிலே இருக்கு. அது அந்த காலத்துல சும்மா நடைமுறையிலே சும்மா ஒரு அழகான வார்த்தை என்று அதை விளங்கப்பட்டு சொல்லிக்கிறான். கல்யாணத்தை கட்டுறேன்னு சொல்லி கல்யாணம் கட்டுறது, ஏன் கட்டுறது? கல்யாணம் கட்டியாச்சு கட்டுறது எந்திரிமா சொல்றது எங்கட வாகனம் இப்ப உடஞ்சி போயிட்டுனா பிரேக் டவுன் ஆயிட்டுன்னா விட்டுட்டு போவேறாது ஓடிட்டு போவேறாது எங்கட வாகனம் பிரேக் டவுன் ஆயிட்டு விட்டுட்டு போவேறாது என் எங்கட வாகனம் ஓடிட்டு போவேறாது என் பிரேக் டவுன் பிரச்சனை விளங்குதானே எங்கட வாகனம் அதனால விட்டுட்டு போவேறாது பிரேக் டவுன் ஆயிட்டு ஓடிட்டு போவேறாது அப்ப என்ன செய்யறது கட்டி விட்டுட்டு போறது அதெல்லாம் கல்யாணம் கட்டி வாழ்க்கையை இழுத்து கொண்டு போகிறார் அதான் கட்டுற கதை கழிச்சது அந்த காலத்துல கல்யாணம் கட்டி வாழ்க்கையை இழுத்து கொண்டு போகிறார் தீனை மையமாக வைத்து வாழ்ந்தால் அது பிரேக் டவுன் ஆகாது உடையாது கட்டி இழுக்க தேவையில்லை வாழ்க்கை இன்பத்தை அவர்கள் ருசித்துக் கொண்டிருப்பார்கள் இன்பமான வாழ்க்கை கிடைக்கும் இவருடன் அவர்கள் அமைவார்கள் என்றார் கட்டத்துல குவைத்துல ஒரு மசூதியில் இருக்கிற நேரத்தில் அவரு விசேடமான ஒரு நிகழ்ச்சி அந்த மினிஸ்ட்ரியால் ஏற்பாடு செய்யப்படுகிறது விசேட பேச்சாளராக சவுதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு முக்தி ஆலிம் வருகிறார் அவர் சவுதியிலோ சாதியா இருக்கிறார் அவர் தான் அன்றைக்கு விசேட பேச்சாளராக அந்த மசூதிக்கு வந்தார் அவர் அன்றைக்கு அசலாக்குடைய தலைப்பில பயன் செய்தார் அந்த பயன் அவர் சொல்லி காட்டினார் நான் சாதியா இருக்கிறேன் சவுதியில ஏராளமான தலாக்குகள் வருகிறது இந்த தலாக்குடைய பிரச்சனைக்குரிய என்ன அடிப்படையில் பார்த்தா தோணி தோணி பார்த்தா ஒன்றுமே இல்லை பிரச்சனை ரெண்டு பேருக்கு மத்தியில் வாடகையா தலாக் பார்த்தா ஒன்றுமே இல்லை இப்படித்தான் ஏராளமான தலாக்குகள் எங்களுக்கு மத்தியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை புரிந்துணர்வு இல்லாத பிரச்சனை தான் சொன்னா உதாரணத்துக்கு ஒரு தலாக்க சொல்லுறேன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னார் என்ன உதாரணம்னா நில கோடீஸ்வர நில பிரபல்யமான கண்ணியமான ரெண்டு பெவிலியர் குடும்பமனே இது முதல் சந்திப்பு மாப்பிள வந்திருக்கிறார் பெண்ணை சந்திக்கிறார் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் சந்திப்பு முதல் நாள் சந்தோஷமா இருக்கின்றார்கள் வாழ போகிறோம் அபிசூழி வந்துட்டார் வாழ்க்கையின் அடிச்சொல் வச்சாச்சு அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பமாகுது முன்னுக்கு நிலக்கண்ணாடி இருக்குது ரெண்டு பேரும் அந்த கண்ணாடியில் ரெண்டு பேரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொம்பளை இந்த கணவன் தானே கபித்து சொல்லியாச்சியானே நாங்க தானே வளர்த்தான போறோம் அந்நியர் இல்லையே இப்ப அவ ஒரு காட்சியமாக அப்படி சொன்னா பாருங்க நீங்க அழகா நான் அழகானு கேட்டான் கணவன் தானே இது என்ன தப்பு இருக்குது யார் அழகுன்னு பாருங்க நான் எப்படி அழகு நீங்க அப்படின்னு அவர் இவர் நான் அப்படி யோசிக்கிற அப்படி கேட்கிற சூடாயிட்டான் நீ என்ன அப்படி கேட்கிற என்ன கிண்டலா பண்றா ரெண்டாவதுக்கு வீசினார் எலமனார் இப்போ சொன்னார் வெளியில வந்த எல்லாம் உரைச்சு போயிருந்தாங்க என்ன பிரச்சனை இப்படியான விளங்கிக் கொள்ள முடியாத அர்த்தம் உணர முடியாத தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத இந்த விடயங்களினால வாழ்க்கை அப்படியே உடைஞ்சி அதனால தீனின் அடிப்படை இருக்கிறது எனக்கு சில ஆயிஷாத்துல தூக்கி வீசினார்கள் பாத்திரத்தை அவ எங்கட வீட்டுக்கு சாப்பாடு எடுக்கணுமா சக்கரத்தி பாத்திரம் உடஞ்சது சாமான் சிதறியது எங்கட கால என்ன வாகும் பண்ணம் வடித்து ஆள் ஹாஸ்பிட்டலு போகணும் அப்படிதானே செய்யணும் வந்து உனக்கு அவ்வளவு வாங்கியான்னு கேட்போம் நீ என்ன உடைக்கல உனக்கு திங்கலாட்டீது எவ்வளவு நாம் பேசலாம் வந்து நபிசல் அவர்கள் மனைவியின் இந்த ஒழுக்கக்கடான விஷயம் தானே கணவனுக்கு முன்னால நபிக்கு முன்னால பாத்திரத்தை தொடங்கி உடைக்கா இதென்னது எவ்வளவு பேசும் ஊரெல்லாம் எவ்வளவு பேசும் எவ்வளவு பேசலாம் ஆனா நபிசனம் விளங்கி கொண்டார்கள் இது ஏன் தெரியுமா செஞ்சா அவருடைய வாங்கி அல்ல ஒழுக்கங்களை செயல என் மீது கொண்ட அன்புதான் இப்படியான ஒரு செயல் செய்ய வைத்தது நபி இவர்கள் அதை விளையாட்டாக ஆக்கி கொண்டார் சும்மா ஒரு விளையாட்டுமாக ஒரு உட்பாட்டி ஆக்கி கொண்டார் ஆயிஷா அவர் பாத்திரத்து பாத்திரத்தை கொண்டு சாப்பாடு சாப்பாடு விஷயம் அதனாலதான் நினைச்சவர்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு நீங்கள் தீனை மையமாக இருங்கள் அல்லாஹ் வாழ்க்கையில் பறக்க செய்வான் என்ற அந்த நன்மாராயத்தை சொன்னார்கள் ஆகவே சோகலே நடக்க போற இந்த திருமணமும் நாம் தீண்டாரிகளாக உலகத்தில் வாழ வேண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சவால்களுக்கும் நாம் வெற்றி கொண்ட நிலையில இந்த வாழ்க்கையை எல்லாம் நடத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் அல்லாஹ் தஆலா இந்த கபூல் நடக்க போகிற இந்த நிக்காஹை எல்லாம் கபூல் செய்வானாக இந்த வாழ்க்கையில் எல்லாம் பறக்கத்தின் வழிகளை எல்லாம் திறந்து வைப்பானாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பரம்பரைகளை அல்லாஹ்வுடைய தீனுக்கு
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் மூலமாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சுரூரன் வஸலாமன் வத்மீனா.